திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பெரியோர்கள் வாழ்வு என்றே சொல்லுவதில்லை, இது சிறு வாழ்வு. பெருவாழ்வு என்று ஒன்று வாழ்வுதான் கடவுளை அடைவதற்காக வாழ்வது. கடவுளை அடை நீ வாழ்கிறாயா என்றால் வாழ்கிறேன். நீ எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் அதற்கு ஒரு நல்ல பதில் இருக்கும். லாலா பாட்டைக்கு வருகிறாயா? வருகிறேன். எதற்காக வருகிறாய்? திருவாசகம் சொல்ல வருகிறேன் என்று சொல்லுவோம். சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாததான். லாலாப்பட்டையை சுத்தி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னா அவன் அறிவு இல்லாத என்ன காரியத்துக்காக சென்றேன் என்று அந்த காரியம் உயர்ந்த காரியமாக இருக்கணும். அந்த காரியம் உயர்ந்த காரியமாக லாலாப்பட்டைக்கு போனேன், சினிமா பார்க்க போனேன் அப்படின்னா அது ஒரு பிரிசு இல்லை, அது ஒரு காரியம். அது போல இந்த ஜென்மம் வந்திருக்கிறது என்றால் இது முன்னே எங்க இருந்தது என்பது தெரியாது. இப்பொழுது இங்க வந்திருக்கோம், எங்கே போவோம் என்பதும் தெரியாது. எங்கே போவோம் என்பதும் தெரியுமா இருக்கா சொல்ல முடியாது. எங்கிருந்து வந்தோம் என்று சொல்ல முடியாது. நீங்க எந்த ஊர் என்றால் இப்ப இருக்கிற ஊரை சொல்லு. அதுதான் போல எங்கே செல்லுகிறோம் என்று கேட்டாலும் தெரியும், எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்று கேட்டாலும் சொல்ல தெரியாது. அதனால வாழ்கின்ற காலத்திலே பற்ற வேண்டியதை பற்றி பெற வேண்டியதை பெறுவது வாழ்க்கைக்கு லட்சணம். அதனால அப்படி பற்ற வேண்டியது பெற வேண்டியது நமக்கு மேலே உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உபகாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற கடவுளை நினைந்து வாழ்தல், கடவுள் திருவடியை அடைதல், இதுதான் கடவுளை நினைந்து வாழ்தல், கடவுளுடைய திருவடியை அடைதல். முடிவிலே நீ எங்கே போகிறாய் என்றால் கடவுளிடத்திலே போவேன் என்று சொல்ல வேணும். கடவுளிடத்திற்கு போவேன் என்று சொல்ல வேணும். இப்ப நதி புறப்படுகிறது என்றால் அந்த நதி எங்கே செல்கிறது? கடலை நோக்கி செல்லும். கடலிலே சங்கம் ஆகிவிடும். இப்படி கடலிலே சங்கம் ஆகிவிட்டால் அது கடல் என்ற பெயரை பெற்றுவிடும். சிறிய நதியும் பெரிய பெயரை பெற்றுவிடும். கடல் நீர், ஆற்று நீர் கடலிலே கலந்து விட்டால் அந்த நீருக்கு கடல் என்றுதான் வரும். அது போல யாரு சிற்றறிவுடையதாயிருக்கிற ஆன்மா பேரறிவுடையதாயிருக்கிற கடவுளோடு கலந்து விட்டால் அதுவும் பேரறிவு புடை பொருளாக மாறுகிறது. அதனாலே வாழ்கிறாய் என்றால் எதற்காக வாழ்கிறேன் என்று கேட்டால் கடவுளை அடைவதற்காக வாழ்கிறேன். அதுதான் லட்சியம். வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் சொல்லும். லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அது அப்பர் சுவாமி பாலநாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் மேலநாய் கழிந்த நாளும் பாலநாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் மேலநாய் புரியும் உங்களுக்கு. கோதை மாரதம் மேலநாய் குமாரபுருவன் மேலநாய் கழிந்த நாளும் மெலிவோடு நூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோடிலாது கட்டேன் சேலுள்ளாம் பலனை வெளி திருக்கொண்டீச்சரத்துடானே என்பது அப்பர் தேவா. அதனாலே வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய அறிவு செயல் சிந்தனை எல்லாவற்றையும் கடவுளத்துல ஈடுபடுத்தி வாழும். அதனால உலகத்தை விட்டு வாழ்தல், உலகத்துல வாழ்ந்து கொண்டே கடவுளத்திலே தன்னுடைய அறிவு செயல் சிந்தனை எல்லாவற்றையும் செலுத்தி கொண்டிருப்பது. சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார். அந்தி வண்ணர்தம் அடியவருக்கு அபு செய்வித்து கந்தை குருடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்பது அமர்நீதி நாயனார் புராணம். அதனாலே உயிர்கள் தோன்றுவது முதலாக தாய் கற்பத்தில் இருக்கும் போது 10 மாதமும் துன்பத்தை அடைகிறது. பிறந்த பிறகு துன்பத்தை அடைகிறது. அப்புறம் வயது வந்து உலக வாழ்க்கையில ஈடுபட்ட போது துன்பத்தை அடைகிறது. அப்புறம் கடைசியா ஆயால என்னமா போறான்னா பலரும் வந்து ஆள கடைசியா துன்பம். அதுலதான் வந்து அப்படி இல்லாம இது துன்பத்துக்கு இடையிலையும் நிலைத்த இன்பம் தருகின்ற பரம்பொருளை நினைந்து மனம் வாக்கு காயங்களாலே வாழ்த்தி வணங்கி அந்த கடவுளை அடைவதற்கான முயற்சியில வாழ்கின்றதா உண்மையான வாழ்வு. அதைத்தான் சொல்லுகிறாரு மாணிக்க வாசகர் இந்த போற்று திருவகவல்ல. இப்படி உலகியல்ல இருந்து அவன் தப்பி ஒவ்வொன்றிலேயும் தப்பி பிழைத்து பிழைத்தும் பிழைத்தும் அல்லவா ஒவ்வொன்றிலேயும் பிழைத்து எல்லாம் கண்டங்கிறார். செல்வமும் கண்டம், தருத்திரமும் கண்டம், கல்வியும் கண்டம். கல்வியில அது இப்ப ஒருத்தன் பெயிலா போயிட்டான்னு வச்சுக்க உடனே அவன் என்னென்ன துன்பப்படுறான் தெரியுமா? அதே போல எல்லாவற்றிலும் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி கிடைத்தால் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி வந்தால் இப்படி வேலையெல்லாம் தப்பி புல்வரம்பாய பல துறை பிழை சிறிய சிறிய துறைகளாயிருக்கின்ற பல வகையான நெறிகளிலே இருந்து தப்பி பிழைத்து அதற்கு மேலே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயின் தொடங்குறார். தெய்வம் என்பதோர் சித்தம். இத்தனை கண்டங்களுக்கும் தப்பி பிழைத்து அதற்கு மேலே தெய்வம் என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகுதல். தெய்வ பொதுப்படம், பொதுப்படம் தெய்வம் என்கின்ற ஒரு சித்தம் உண்டாகுதல். கடவுள் ஒருத்தர் என்ன, கடவுள் கண்ணுக்கு தெரியலே இல்ல, கடவுள் நம்ம மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சுகிட்டாரே இல்ல, கடவுள் உண்டுன்னு நம்புறதுங்கிற சாமானியமா இல்லை. அது எத்தனையோ பிறவிகளிலே கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்து அத அதன் பிறகு ஓஹோ நமக்கு மேலே ஒரு பொருள் இருக்கிறது, தெய்வம்ங்கிறது பொதுப்பட, அது தெய்வங்கள் பல, தெய்வங்கள் பல, எத்தனையோ வகையான தெய்வங்கள், பிரம்மன் முதலாக எல்லாரையும் தெய்வங்கள் தான் சொல்லும். பிரம்மனும் தெய்வம், விஷ்ணுவும் தெய்வம், இந்திரனும் தெய்வம், சூரியனும் தெய்வம், சந்திரனும் தெய்வம், காளியும் தெய்வம், அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாமே தெய்வங்கள். பிரம்ம விஷ்ணு முதலான மூர்த்திகள் எல்லாமே தெய்வம்னு தான் சொல்லும். அப்படிப்பட்ட தெய்வங்கிடத்துல பக்தி வந்து, அதை விட கீழே இருக்கிற தெய்வங்கள் தான் அதிகமா பக்தி வருது. முதல்ல பலி வாங்குகின்ற தெய்வங்கள், காளிய கருப்பண்ணை மாதிரி, இந்த மாதிரியான சிறு தெய்வங்கள் சொல்றது, அதை அப்படிப்பட்ட தெய்வங்கிடத்திலே பக்தி உண்டாகி மெல்ல 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 வந்து அதுல பல ஜென்மங்கள் போய், அதிலே பல ஜென்மங்கள், அதன் பிறகு ஆயாலே சிவனிடத்திலே பக்தி உண்டு. பல ஜென்மங்கள் அப்படி போய் அதன் பிறகு ஆயாலே சிவனை நினைக்கின்ற பக்தி பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் சமான் ஒரு, அது இது மாதிரி ஏதாவது வாசனை இருந்து கதை கேட்டாத்தான் வரும், இல்லையா அது வராது. இப்படி பல கோடி ஜென்மங்களை எடுத்து அதன் பிறகு சிவனிடத்தில பக்தி உண்டாகும். அதத்தான் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி பொதுவாக முனிவியலாததோர் பொருள் அது விருதம். முனிவியலாததோர் பொருள்னா சலிப்பில்லாததாய் கெடுதல் இல்லாததாய் இருக்கின்ற ஒரு பொருளை கருதும். சலிப்பில்லாததாய் கெடுதல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பொருள் என்பதுதான் சிவம். சிவம் ஒன்றுதான் கெடுதல் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் எல்லா தெய்வங்களும் உயிர்கள் வர்க்கமாகினாலே அதற்கு கெடுதல்கள் வரும். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும் மேல்வனை இஞ்சியும். ஆதலால் இவை இலாதான் அறிந்தருள் சிவன் என்று என்பது ஞான சாஸ்திரம். அதனாலே மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணும் என்றால், நம்மை போல உயிர் வர்க்கங்கள் ஆகையினாலே அது சில காலம் இருந்து அப்புறம் பிறகு அது காலம் முடிந்து போகும். அதை சில்லாண்டில் சிதையும் சில தேவர்னாரு திருப்பல்லாண்டு. சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. அப்படி அந்த திரு தெய்வங்களை பக்தி பண்ணி அதன் பிறகு அதால சிவபெருமானிடத்திலே பக்தி உண்டாவதத்தான் முனிவியலாததோர் பொருளது கருதல்னார். முனிவு என்கின்ற கெடுதலோ விருப்போ செரிப்போ இல்லாததாய் இருக்கின்ற ஒரு பொருள் என்கின்ற ஒப்பற்ற பொருளாயிருக்கிற சிவனை கருதல். அப்படி சிவபக்தி வந்த உடனே அந்த சிவனை பக்தியின் முறையாக செய்து அந்த பக்தியிலிருந்து மாறாமல் இருந்து அந்த பக்தியை முறையாக செய்து அதில நிலைத்து நின்று அதிலே நன்றாக முற்றி பாஸ் பண்ணி அந்த சிவன் அருளை அடைவது என்பது சாமான்யம் அல்ல என்று சொல்லி அடுத்தாற் போல சிவபக்தி வந்துருச்சுன்னா அதை கெடுப்பதற்காக 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் வரும். எதை கெடுப்பதற்காக? சிவபக்தியை கெடுப்பதற்காக. பயிர் நட்ட உடனேயே களை வந்துருது, அப்புறம் பூச்சி வந்துருது, அப்புறம் புகையா வந்துருது, என்னென்னமோ வருது, என்னென்னமோ வருது. விளையறதுக்குள்ளே அந்த பயிருக்கு எத்தனையோ கண்டங்கள், எத்தனையோ கண்டங்கள் விளைஞ்சு வீட்டுக்கு வந்தாத்தான் நிச்சயம் அப்படி இருக்கு. அப்படித்தானே இருக்கு. அத்தனை கண்டங்களிலே தப்பி நெல் வருவது போல பல கண்டங்கள், அதாவது 6 கோடி மாயா சக்திகள், 6 கோடி மாயா சக்திகள், அளவில்லாத சக்திகள் கெடுப்பதற்காக, அவனுடைய புத்தியை கலைப்பதற்காக, பத்தியை கெடுப்பதற்காக அப்படி உண்டாகும் சொல்றத. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கி, 6 கோடி மாயா சக்திகள் அதாவது வேலையை செய்து கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா எப்படி உங்களுக்கு பக்தி நிலைக்கும்? சமானியம் அல்ல, சமானியம் அல்ல. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. அதே சிலவற்றை நமக்கு தெரிஞ்ச சில கெடுதல வரிசையா எடுக்கிறார். நமக்கு தெரிஞ்ச சில கெடுதல ஆத்தமானார் அயலவர் கூடி முதலிலே சொல்றார். ஆத்தமானார், ஆத்தமானார்னா நமக்கு வேண்டியவர்களா இருக்கிறவர்களே, நமக்கு சுந்தக்காரங்களேன்னு வச்சுக்கோ, நமக்கு வேண்டியவர்களா இருக்கிறவர்கள். அயலவர் கூடி நாத்திகம் வீசி நாத்தடும்பு ஏறினார். நமக்கு சொந்தக்காரனா இருப்பா, வேண்டியவனா இருப்பா, அவனே என்ன பண்ணுவான்னா, அயால இப்படி எல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு இருக்காதுப்பா, அடே சாமினா ஒரு அளவுதான் இருக்கணும், சும்மா சாமி சாமின்னா அதையே வேலையா காலத்தை போக்கிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு கோயில் போயிட்டாலையா. அதனால கடவுளுங்கிறது அப்படிலாம் ஒண்ணு இல்லை என்று சொல்லுதான் நாத்தியம். நாத்திகம் என்பது வந்து சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, பிறப்பு கிடையாது, கடவுள் கிடையாது, பாவம் கிடையாதுன்னு சொல்றது நாத்தியம். அப்படிப்பட்ட நாத்திகத்தை வந்து போதிக்கின்ற ஆசிரியர்கள் பல பேர், நாத்திகத்தை போதிக்கின்ற ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள், அவர்கள் எப்போதுமே இருப்பார்கள். அதனாலே அவர்களால முடிஞ்ச அளவு இதை கெடுப்பதற்காக உபதேசம் பண்ணுவார். அவர்கள் கொண்டு உபதேசம், கடவுளுங்கிறது ஒன்று கிடையாது, கடவுளால ஒண்ணு ஆக போறதில் நம்ம முயற்சி பண்ணினா நம்ம பாடுபட்டா தான் பலன் கிடைக்குது. கடவுள் கடவுள் இருந்தா பலன் வந்துருமா என்று சொல்லி கடவுள் இல்லாமையை சொல்லி அந்த பக்தியை கெடுப்பார்கள். நாத்திகம் வீசி நாத்தெலும்பு ஏறினருங்கிறார். அந்த அளவுக்கு பேசுறேன் நாத்திகர்கள்லாம் இப்ப கொஞ்சம் குறைவுன்னு பாக்குறேன். கொஞ்சம் குறைவு முன்னால ரொம்ப பாடுபட்டு பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப பாடுபட்டு பேசிட்டு இருந்தாரு. ஒன்னும் ஆகல, பேசி ஒன்னும் ஆகல. அதது பாட்டுல பத்தி வளர்ந்துகிட்டு தான் இருக்குது, நடந்துகிட்டு தான் இருக்கு. நாத்திகம் பேசி நாத்தெலும்பு ஏறினர். சுற்றம் என்னும் தொல்வது குழாங்கள் பற்றி அடைத்து பதறினர் பெருகவும். சுற்றம் என்று சொல்லுவது நமக்கு சொந்தக்காரர்கள் என்பது, தாயோடு பிறந்தவர்கள், தாயின் சுற்றத்தார், தந்தையுடைய சுற்றத்தார், மனைவியின் சுற்றத்தார் என்று நம்மை சேர்ந்த சுற்றத்தார் சொந்தக்காரர்கள் பந்துக்கள் சொல்றோம். அது தொல்பசு குழாங்கள்ங்கிற தொல்பசு குழாங்கள்னா பரம்பரையா சொந்தங்கள் வந்துகிட்டு இருப்பது. பசு குழாங்கள்னா வந்து உயிர் வர்க்கங்கள்ல உள்ள ஒரு கூட்டம், அதாவது உயிர் கூட்டங்கள். அது பசு குழாங்கள் என்று சொல்லுகின்றபடியினாலே அது அறிவில்லாமையே குறிக்கிறது. அத மாத்தி சொன்னோம்னா மாடுன்னு அர்த்தம். பசு அதுக்கு அது என்னன்னு சொல்லுவோம் வேற வேற, மாடுன்னு சொல்லுவோம். மாடுன்னு சொன்னா அறிவில்லாமையே குறிக்கிறது. மாடுன்னா செல்வம்னு ஒரு கூட, அது ஒரு வகை. இது வந்து அறிவில்லாமைய குறிக்கத்தான் சுற்ற என்னும் தொல்பசு குழாங்கள் கூட்டங்கள் சொந்தக்காரர்கள் பற்றி அழைத்து. பற்றி அழைத்து என்று சொன்னால் நம்ம மீது அவர்கள் வைத்திருக்கிற பாசம். அந்த பாசத்தினால அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், இப்படி திருநீர் பூசி உருத்திராட்சம் போட்டு சிவனை கும்பிட்டு சிவபக்தியில இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம் என்றால், இந்த நூல்களை படிக்காமையினாலும், உயிரினுடைய தன்மையை தெரியாமையினாலும், கடவுளினுடைய தன்மையை தெரியாமையினாலும், நிலைத்தது நிலையில்லாதது நித்திய நித்தியம் தெரியாமையினாலும், இதெல்லாம் தெரியாமையினாலே இப்படி எல்லாம் ஜாமி கும்பிட்டு அடையப்படாதுப்பா. இப்ப நம்ம பெம்பாட்டெல்லாம் ஜாமி கும்பிடலையா, அதனால எப்போ ஒரு தடவை அப்படி ஜாமி கும்பிட வேண்டியதா? இந்த மாதிரி திறந்தோர் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணி அடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு திருநீர் இவ்வளவு எல்லாம் பூசை வேண்டியது இல்லப்பா, உத்தராசம் போட வேண்டியது இல்லப்பா, மாமசம் சாப்பிடாம இருக்கப்படாதுப்பா. சாப்பிட்டா தாப்பா உடம்புக்கு தெம்பு கொடுக்கும், அதுதான் சத்தே கொடுக்கும். அது நம்ம சாமி கடை வெட்டணும்ப்பா, வெட்டலைன்னா சாமி வெட்டி கொடுக்கப்பா என்றெல்லாம் சொல்லி அவர்கள் நம்ம மேல வச்சிருக்க பாசத்தை அவர் உண்மை தெரியாமையினாலே, உண்மை தெரியாமையினால இந்த நெறி அவர்கள் நெறி கெடுதல். அவர்கள் சிவனை வணங்காமலும், சிவனை வணங்காமலும் மற்ற தெய்வங்களை, சித்து பிறக்கின்ற தெய்வங்களை, பேய் விசாரிகளை வணங்கி அதற்கு பலியிட்டு அதற்கு சாராய வச்சு கும்பிடுறவன் வந்து நம்மளை குற்றம்னு சொல்றான். அதான் ஒரு ஆச்சரியமா. நம்மளது உயர்ந்தது சிவநெறி, உயர்ந்த நெறி சிவன் உயர்ந்தோன், சிவநெறி உயர்ந்தது. அதுல வந்து கொண்டிருக்கிற கொள்கைகள் எல்லாமே உயர்ந்தது, எதுவும் தவறான. இது முதல்ல இந்த பழக்கம் வந்துட்டா, இந்த சைவத்திர பழக்கம் வந்துட்டா தப்பு தவறு செய்ய அதிகபட்சம் வரா. தப்பு தவறு செய்ய மாட்டான், சிகரெட்டு குடிக்க மாட்டான், அதனால தண்ணீர் போட மாட்டான், மற்ற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போக மாட்டான். முதல்ல இந்த கண்டிஷன் சைவத்துக்கு வந்துட்டா முதல்ல இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஒருவனும் வரமாட்டான். இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சிகரெட்டு குடினா நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், சிகரெட்டே குடிக்க மாட்டேன்னா அப்புறம் மற்றதெல்லாம் குடிப்பானா? அது மாதிரி இந்த நெறியில வந்தவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துருவார், ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்துடுவார். முதல்ல மாதாபிதாவை மதிக்கணும், மாதாபிதாவை பூஷிக்கணும், குருவை பூஷிக்கணும், அன்போடு நடக்க போகணும், உயிர்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, தீய காரியங்களை செய்யப்படாது, தீயதை நினைக்கப்படாது, தீயதை பேசப்படாது, கெட்ட வார்த்தைகளை பேச. சைவத்துல இதெல்லாம் முக்கியம். மனம் வாக்கு காயம் மூன்றும் சுத்தமா இருக்கணும். இப்ப தீய வார்த்தையை பேசணும்னு வச்சுக்கோங்க, வாக்கு அசுத்தமா போயிடும், வாக்கு அசுத்தம். அதே போல் தீயதை நினைத்தால் மனம் அசுத்தம், சீதை செய்தால் தேகம் அசுத்தம். இது எல்லாமே சுத்தம். பேசுவது சிவனை, நினைப்பது சிவனை, செய்வது சிவகாரியம். முதல்ல இந்த நல்ல பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போக விடாது. ஆகையினால இந்த பழக்க வழக்கம் சுற்றத்தாரனுக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் சுற்றத்தாரனு பிடிக்காம அவர்கள் பரம்பரையா பலகாலம் பழகிய அந்த பழக்கத்தை நீ மேற்கொள்ளாமல் புதுசா இந்த பழக்கத்தை ஏண்டா நீ போய் பழகுன? நந்தனார் அப்படித்தான் எல்லாம் சண்டை போட்டான். நந்தனாரோட பங்காளிகள்ல நம்ம தெய்வம் மாறி நமக்கு சேரியில மாறி இருக்கிறான், நம்ம சேரியில மாறி இருக்கிறான். அதுக்கு முப்பூசிய போட்டு வீரன் இருளன் காட்டேறி வெறியல் நுண்டி சாமுண்டி தூரி தூண்டி நல்லெண்ணெய் பெத்தண்ணு தொட்டிய சின்ன பாவாராயன் ஜங்கிலி கருப்பேன் கொக்கு வெட்டியான் பரமரத்த இப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு முப்பூசையை போட்டு முப்பூசையை போட்டு முப்பூசையா புரியுதா? முப்பூசையை போட்டு ஆடு கோழி பன்றி முப்பூசையை போட்டு கண்ணை வச்சு சாராயத்தை வச்சு படைச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல அந்த சாமியை ஆடுனோம்னா என்ன அதை விட்டு நீங்க சிதம்பரம் சிதம்பரம் இல்லைக்கு போவேன் இல்லைக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சொல்றதெல்லாம் முறையாடா. நம்ம சாதியில அந்த பழக்கம் உண்டா? நம்ம பெரியவங்க எல்லாம் அப்படி பண்ணிருக்காங்களா? நம்ம பாட்டை போயிருக்கானா அப்ப போயிருக்கானா சிதம்பரம்னு சொல்லலாமாடா என்று எல்லாம் ஜடைக்கிட்ட நந்தனன். அதே மாதிரிதான் நம்முடைய சமுதாயங்கள் இருக்கு, வேற ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. பேருக்குத்தான் புள்ளமாருங்கிறான், வந்து செட்டியாருங்கிறான், ஆச்சாரியங்கிறான், இப்படி ஏதோ சாதிக்கு சொல்லிக்கிறான தவிர அந்த குலத்துக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதே பழக்கம் தான் இந்த குலத்துக்கு, வித்தியாசமே கிடையாது. அவனும் அந்த கள்ளுச்சாராய மாமிசத்தை வச்சு சாமியை கும்பிடுறான், இவனும் அதே சாமியைத்தான் கள்ளுச்சாராய மாமிசத்தை. என்ன வித்தியாசம் நீ உசந்த ஜாதிங்கிறதுக்கு அவன் தாழ்ந்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதனாலே நம்முடைய சுற்றத்தார்கள் இந்த சிவநெறியில இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. என்ன எத்தனை பேர் சொல்றான், நிறைய நேரம் அதிகமா சொல்றதில்ல. சுற்றம் என்னும் தொழில் சுற்றுலாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். ரொம்ப கவலைப்படுவான் பதறினா, ரொம்ப நம்மளை பார்த்து அவன் கவலைப்படுவான், இப்படி நல்லது போலதை இன்னும் உடம்ப தேத்தாவேடா அப்படின்னு சொல்லி அவன் கவலைப்படும். அவன் வீணா போட்டாரு, நம்ம கவலைப்படும். சிவனை கும்பிடாம இப்படி வீணா போட்டாரு, இந்த ஜென்மத்தை வீணாக்கிட்டாரு. சிதம்பரம் போகாம இருப்பேரோ ஜென்மத்தை வீணாக கொடுக்கணும். மனித ஜென்மம் கிடைப்பது அரிது, ஆகையினாலே இந்த அரிதான ஜென்மத்தில அரிதான பொருளை அடைவதுதானே இயல்பு, அதை செய்யாமல் இவன் வீணா போனானே என்று சொல்லி நாம கவலைப்படுறோம். அவன் நம்மளை பார்த்து கவலைப்படுறான். அதனால பதிப்பு விரதமே பரமாக வீதியினும் சரதமாகவே சாத்திரங்காட்டு. இது வந்து எப்படின்னா கர்ம பிரதிவாதிகள்னு ஒரு மதம், கர்ம பிரதிவாதிகள். அவர்கள் வந்து கர்மமே பலன் தரும், கர்மமே பலன் தரும். ஏழு கர்மம் என்றால் வேள்வி முதலாகிய சடங்குகளை செய்வதே பலனை தரும், விரதமே பலனை தரும் என்று சொல்லி அந்த சரியே கிரிய யோகம்னு சொல்றோம் அல்லவா நம்ம முறையில சிவபக்தியில, சரியே கிரிய யோகம் ஞானம் பூசே தவம் ஜபம் இது இதெல்லாம் அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கர்ம பிரதிவாதிகள் அவர்கள் அதற்கு வேண்டிய சாத்திரங்களை காட்டி நூல்களை காட்டி அவர்கள் தான் இந்த மீமாஞ்சகர்னு பேரு. மீமாஞ்சகர்னு இந்த தாரு கவன திருஷின்னு சொல்லுவோம் அல்லவா, வேள்வியை செய்து சிவனை கொண்டு விட்டுவான் புலியை ஏவினவர்கள், முயலகனை ஏவிய பாம்பை ஏவி நெருப்பை ஏவினவர்கள் அவர்கள் தான் அந்த கர்ம பிரதிவாதிகள். அதுக்கு ஒரு சாத்திரங்கள் இருக்கிறது, அந்த சாத்திரத்தை காட்டி இப்படி நீ சிவபூஷை பண்ண வேண்டியதில்லை என்று சொல்லி அது தடுப்பார்கள். சிவபக்தி பண்ண வேண்டியதில்லை என்று தடுப்பார்கள். விரதமே பரமாக, பரமாகன்னா அதுவே உயர்ந்தது என்று சொல்லி சரதமாகவே உறுதியாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அறற்றி மலர்ந்தனர். சமயவாதிகள் என்று சொன்னால் சமயங்கள்ங்கிறது எண்ணில்லாத சமயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் தொகுத்து ஆறு வகை சமயம்னு நம்முடைய சொல்லுவோம். அப்படிப்பட்ட அறுவகை சமயங்களும் 24 இருக்கிறது. புறப்புற சமயம், புறச்சமயம், அகச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று 24 வகையாக இருக்கிறது. அதற்கு மேலே தோன்றி இருக்கிற புது புது சமயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. புது புது சமயங்கள்லாம் இப்ப நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு வகையான நிறமுள்ள வஸ்திரங்களை உடுத்தினா அது ஒரு சமயம், ஒவ்வொரு வகையான நிறமுள்ள வஸ்திரங்களை கட்டினா அது ஒரு சமயம், அது சமயத்திலே சேராது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சமயவாதிகள் எங்க சமயம் தான் உயர்ந்தது, எங்க தெய்வம் தான் உயர்ந்தது, நாங்க சொல்லுகிற கொள்கை தான் உயர்ந்தது என்று சொல்லி அவர்கள் இந்த சைவத்துல இருக்கின்ற சைவ சித்தாந்தியோடு போருக்கு வருவார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக, எங்க மதத்துலதான் உண்மையே இருக்குது, நாங்க சொல்றதுதான் உண்மை, எங்க தெய்வம் தான் உண்மை என்று சொல்லி அவர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த சமயத்துல அவர்கள் வைத்திருக்கிற உரைப்பு, சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மறைந்தனர். சமயம்னா உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம சமயம் சைவ சமயம்னு சொல்லுவோம். சைவ சிவனை வழிபடுவது, திருநீர் பூசுதல், இந்த நின்னுங்க இது சைவ சமயம்னு சொல்றது. அதே மாதிரி வைஷ்ணவ சமயம், அதே மாதிரி ஏகாண்மவாத வேதாந்திகள்னு சொல்றது, அதற்கு மேல சமண சமயம், புத்த சமயம், இப்படி இன்னும் பல சமயங்கள். அப்படிப்பட்ட சமயங்கள் எல்லாம் தன்னுடைய சமயத்தை உயர்ந்ததாக சொல்லி கொண்டு எல்லா சமயங்களும் கொண்டிருக்கிற தெய்வம், அந்தந்த சமயங்களுக்கு உரிய தெய்வங்கள், தலைவனாக இருக்கின்ற தெய்வங்கள், இறந்து பறந்து இறந்து போகின்ற தெய்வங்கள் மற்ற சமயங்கள். அது அவரும் ஒப்புக்கொள்ள வேற ஒன்றும் சொல்ல முடியாது, அல்லன்னு சொல்ல முடியாது. அந்த சமய தெய்வங்கள் பிறப்பு இறப்பு உடையதாக, சைவ சமயத்துல இருக்கின்ற தெய்வம் தான் பிறப்பு இறப்பு இல்லாத, பிறப்பு இறப்பு இல்லாத மங்கள பொருளாகிய சிவன் தான் சைவ சமயத்துக்கு தனிநாயகம். சைவ சமயத்து தனிநாயகம், எல்லா சமயங்களுக்கும் ஒவ்வொரு உயிர் வர்க்கங்களிலே சிறந்தவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள். சைவ சமயத்துக்கு கடவுளாகிய பிறப்பிறப்பு இல்லாததாகிய சௌர்மான் தான் தலைவர். இதனாலே சைவ சமயம் உயரும். ஆகவே சைவ சமயவாதிகள் தத்தம் மதங்களில் மதங்களே அமைவதாக அறற்றி மறைந்தனர். அறற்றி மறைந்தது என்றால் அவ்வளவு தீவிரமாக அவர்கள் சமயத்தை பேசி நம்முடைய சமயத்தை குறை சொல்லி நீ அதிலிருந்து நீங்குவாயா என்று